الحمد لله الحمد لله نحمده حمدا جميلا ونشكره شكرا جليلا والصلاة والسلام على سيد البشر وصاحب الفضل وخاتم النبيين وإمام المرسلين وحبيب رب العالمين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين صدق الله العظيم அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்மிக்க சகோதரிகளே, உலமாக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது அருள் புரிந்து புனித ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே இறுதி வெள்ளிக்கிழமையிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கியிருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு விதியாக்கியிருக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்த பெருமதியான இந்த ரமலான் மாதம், இந்த ரமலான் மாதத்திலே நாம் பெற்றுக்கொண்ட பாடங்கள், பயிற்சிகள், பக்குவங்கள், இந்த பக்குவங்களை ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலும் எமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்ற தலைப்பிலே உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த வருடம் ரமலானை அடைந்து அதிலே நோம்புணற்று அதிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அதிலே மூன்று வெள்ளிக்கிழமைகளை கழித்துவிட்டு இறுதி வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் ஏராளமான பயிற்சிகளை பெற்றிருக்கிறோம். அதிலே மிக முக்கியமான நான்கு பயிற்சிகளை, நான்கு பக்குவங்களை உங்களோடு பேசிக்கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதிலே முதலாவது வகை பக்குவம், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியிருந்தான். நாம் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருந்தோம், நல்ல விடயங்களை இந்த உள்ளத்தால் சிந்தித்தோம். எனவே முதலாவது வகை பக்குவம் உள்ளத்தை நாம் சுத்தப்படுத்தினோம். இரண்டாவது வகை பக்குவம் எங்களுடைய உடலை நாங்கள் சுத்தப்படுத்தினோம். இந்த உடம்பால் நல்ல காரியங்களை செய்தோம், தாய் சாப்பனு ஹிதுமத் செய்தோம், இந்த உடம்பால் நாங்கள் நோம்பு நோற்றோம், இப்படி உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து உடம்பை பக்குவப்படுத்தினோம். அதே போல மூன்றாவது வகை பக்குவம் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களை அதிகமாக செய்தோம். கண்ணால் நல்ல விடயங்களை பார்த்தோம், காதால் நல்ல விடயங்களை கேட்டோம், உள்ளத்தால் நல்ல விடயங்களை சிந்தித்தோம். இதெல்லாம் ரமலானுடைய காலத்திலே நாம் எங்களை பக்குவப்படுத்திக் கொண்டோம். நான்காவது வகை பக்குவம் எங்களுடைய பொருளாதாரங்களை நாம் பக்குவப்படுத்தினோம். சதக்கா கொடுத்தோம், வருடத்தை கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்தோம், இப்படி கடமைகளை நாங்கள் செய்தோம். இதே நான்கு வகை பக்குவங்களிலே முதலாவது வகை பக்குவம் எதுவென்றால் எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் ரமலானை தந்தான். இந்த உள்ளம் பரிசுத்தமாக இருப்பது ரமலானுடைய மாதத்தில் மாத்திரமல்ல, ரமலான் அல்லாத ஏனைய மாதங்களிலும் எங்களுடைய உள்ளம் எப்போதும் பரிசுத்தமாக இருக்கவே, உள்ளத்தில குரோதம், விரோதம், கபடம், பொறாமை ஒன்றும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த பாவங்கள்ல ஒன்றுதான் உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமையை பற்றி எச்சரித்தார்கள், இய்யாகும் வல் ஹஸத் ஃபைனல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத் கமா தாக்குலுன் நாருல் ஹத்தப். பொறாமையை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், பொறாமை எப்படிப்பட்ட பாவம் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அறங்களை எல்லாம் அப்படியே சாப்பிட்டு விடும், அழித்து விடும். எப்படி விறகை கொண்டு போய் நீங்கள் நெருப்புள்ள போட்டால் அது சாம்பலாக்குறதோ அதை சாப்பிட்டு விடுகிறதோ, இது போன்று நீங்கள் செய்த அமல்களை எல்லாம் பொறாமை அப்படியே அழித்து விடும், சாப்பிட்டு விடும் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அபூதாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. எனவே கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வருடக்கணக்கில் செய்த அமல், நாம் சிரமப்பட்டு இரவு பகலாக செய்த அமல், லட்சக்கணக்கான பணம் கொடுத்து செய்த அமல், எங்கட உள்ளத்துல பொறாமை இருந்தா அல்லாஹ் அந்த அமல்களை வீணாக்கி விடுகிறான். எனவே யாருடைய உள்ளத்திலும் பொறாமை இருக்கக்கூடாது, குரோதம் இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது. ரமலானுடைய காலத்துல எப்படி பரிசுத்தமாக எங்களை உள்ளத்தை வச்சோமோ, ரமலான் அல்லாத ஏனைய காலங்களில் உள்ளத்தை நாங்க பரிசுத்தமாக வச்சுக் கொள்ளணும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், அம் யஹ்ஸுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் அந்த உலகத்தில் சில மனிதருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் அந்த மனிதருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறான், அதை பார்த்து சில மனிதர்கள் பொறாமைப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாராவது எங்களை விட மேல இருந்தால் அவர்களை பற்றி பொறாமை கொள்வது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டாக கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, சிலர் நல்லா இருப்பதை பார்த்து அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அவர் நல்லா இருப்பதை பார்த்து இவர் பொறாமை கொள்கிறார். எப்படி பொறாமை கொள்கிறார், அவற்றில் இருக்கக்கூடிய செல்வம், அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படி இல்லையா, பரவாயில்லை, எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அது அவருக்கும் இல்லாம போக வேண்டும் என்று பொறாமை கொள்கிறார். இன்னும் சிலர் சமூகத்தில் எப்படி தெரியுமா இருக்கிறார்கள், அதாவது சிலர் நல்லா இருப்பதை நினைத்து தங்களுடைய தூக்கத்தையே சிலர் இல்லமாக்கி கொள்வார்கள். மற்றவர்கள் நல்லா இருப்பதை நினைத்து இவர் தன்னுடைய தூக்கத்தை இல்லமாக்கி கொள்கிறார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொறாமை எதனால் ஏற்படுகிறது என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கிறான், அந்த மனிதன் இவனை விட அறிவாலோ அல்லது பணத்தாலோ அல்லது பட்டம் பதவியாலோ ஏதோ ஒரு வகையிலே மேல இருந்தால், அப்படி என்றால் எங்களுடைய பாசையிலே சொல்ல போனால், நாம் தாழ்வாக கருதுகின்ற ஒருவர் கொஞ்சம் மேல வந்துட்டால் எங்களால் பொறுக்க முடியாது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட யாரையும் பார்த்து நாங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது, கண்ணூர் படுத்தக்கூடாது, அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யக்கூடாது, அவர்கள் நல்லா இருப்பதை நினைத்து நாங்கள் துஆ செய்ய வேண்டும். எனவே முதலாவது வகை பக்குவம், எங்களோட உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தினோம், ரமலான் அல்லாத காலங்கள் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருப்போம். இரண்டாவது வகை பக்குவம், அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களோட உடம்ப பரிசுத்தப்படுத்த ரமலான தந்தான். உடம்ப நாங்க பரிசுத்தப்படுத்தினோம், நோம்பு நோற்றோம், தாய் சாப்பிடுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம், இந்த உடம்பால இஸ்லாத்துக்கு நல்ல விடயங்களை செய்தோம், கிதுமத்தில் அதிகமாக ஈடுபட்டோம். இதெல்லாம் எங்களை உடம்பால் ஆன இபாதத்துக்கள். இந்த இபாதத்தை நாங்கள் செய்தோம் ரமலானுடைய காலங்களில், ரமலான் அல்லாத காலங்களிலும், இந்த வெள்ளிக்கிழமை ரமலானிலே வரக்கூடிய இறுதி வெள்ளிக்கிழமை, ரமலான் அல்லாத ஏனைய காலங்களிலும், மாதத்திலே வரக்கூடிய மூன்று சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன, அதே போன்று வாராந்த திங்கள் வியாழன் நோன்பு இருக்கின்றன. இந்த நோன்புகளை நோற்று அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நாட்டிலே உள்ள நிலைமைகள் சீராக அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்த வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி தருவான். எனவே இரண்டாவது வகை பக்குவம், எங்களுடைய உடம்பை பரிசுத்தப்படுத்த ரமலானை தந்தான், எங்களுடைய உடம்பை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், ரமலான் அல்லாத காலங்களும் எங்களை உடம்பு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவது வகை பக்குவம், அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு தஆலா எங்களுக்கு உடலிலே உறுப்புகளை தந்திருக்கிறான். இந்த கண்ணால நல்ல விடயங்களை பார்க்க வேண்டும், காதால நல்ல விடயங்களை கேட்க வேண்டும், உள்ளத்தால் நல்ல விடயங்களை சிந்திக்க வேண்டும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உறுப்புகள் எல்லாம் நன்மையான விடயங்களுக்கு தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அதற்கு மாற்றமான எந்த விடயத்துக்கும் இந்த உறுப்புகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இது பாரசூரமானது. அதில் மிக முக்கியமாக எங்களை உடல் உறுப்புகள்ல நாவு இருக்குது, அது ஒரு பயங்கரமான உறுப்பு. 50 கிராம் தான் இருக்கும் நாவு, ஆனா 50 கிலோகிராம் எடையுடைய இந்த முழு உடம்பையும் கொண்டு நரகில் தள்ளக்கூடியது. நாவு நாவுக்கு எலும்புகள் இல்ல, நினைத்த புறத்தால வளைந்து வளைந்து பேசும். எனவே எங்களோட நாவை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். நாவை பாதுகாக்க இல்லையா, நாங்கள் செய்த அமல் எங்களுடைய மீதானுக்கு வராது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உண்மையான புத்திசாலி யாரு தெரியுமா, அமல் செய்வது புத்திசாலித்தனம், அதை விட மிகப்பெரிய புத்திசாலித்தனம் செய்த அமல பாதுகாப்பது. நாம் எல்லாம் அமல் செய்தல ஆசை ஆர்வமா இருக்கிறோம், அமல் செய்வதில் உற்சாகமா இருக்கிறோம், ஆனா அந்த அமல்ல பாதுகாப்பு விடயத்தில, அந்த அமல பாதுகாத்தினாலே மறுமையில எங்களை மீதான கொண்டு வர விடயத்தில நாம் அக்கறை இல்லாம இருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, அமல் செய்வதில் காற்று ஆர்வம், அதை விட பல மடங்கு ஆர்வத்தை நாம் அமலை பாதுகாப்பதிலே காட்ட வேண்டும். எனவே இந்த உடல் உறுப்புகள்ல நாவு மிகவும் பயங்கரமான உறுப்பு, இந்த நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஊர்ல குழப்பமா, காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமா இருந்த குடும்பம் இரண்டு பேர் கலையிறாங்களா, காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமா இருந்த இரண்டு நண்பர்கள் பிரிகிறார்களா, காரணம் இந்த நாவுதான். ஒரு ஊர்ல நிர்வாகத்தை செய்து கொள்ள முடியாதா? காரணம் இந்த நாவுதான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவை பாதுகாத்தால் ஊரினுடைய ஒற்றுமையை பாதுகாக்கலாம். நாவை பாதுகாத்தால் செய்த அமல்களை அப்படியே எங்கட மீதானுக்கு நாளைய மறுமையில கொண்டு வரலாம். இந்த நாவை பாதுகாக்க இல்லண்டால் நாங்கள் செய்த அமல் எல்லாம் அப்படியே வீணாகி போயிடும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்கிறான், நபியே நாயகமே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்க சொல்லுங்க, பேசும் போதோ கதைக்கும் போதோ மிக அழகான வார்த்தையை கொண்டு கதைக்க சொல்லுங்க என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எப்போதும் நல்ல விடயங்களை பேச வேண்டும். கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறோமா? அழகான முறையில் அன்பான வார்த்தைகளை கொண்டு பேசணும். நாம் பிள்ளைகளும் பெற்றோரும் பேசிக் கொண்டிருக்கிறோமா? அழகான வார்த்தைகளுக்கு அன்பான வார்த்தைகளை கண்டு கதைக்க வேண்டும். நாம் பெற்றோரோடு கதைத்துக் கொண்டிருக்கிறோமா? பெற்றோர்களுக்கு அன்பான வார்த்தையை பொழிந்து கதைக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் மாற்று மத சகோதரர் பேசிக் கொண்டிருக்கிறோமா, கதைத்துக் கொண்டிருக்கிறோமா? அவர்களோடும் அன்பாக இரக்கமாக கதைக்க வேண்டும். எந்த அளவென்றால் அறிஞர்கள் சொல்லித் தருவார்கள், ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது, நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது, சிறை கைதிக்கு முன்னால் சுதந்திரமாக இருக்கிற எங்களுடைய நிம்மதியை பற்றி பேசக்கூடாது, அதே போல அநாதைகளுக்கு முன்னால் பெற்றோரை பற்றி பேசக்கூடாது, பிள்ளை பாக்கிய மற்றவர்களுக்கு முன்னால் எங்களுடைய பிள்ளைகளுடைய பெருமதியை பேசக்கூடாது. ஏனென்றால் ஏதோ ஒரு வகையிலே அப்படி பேசினாலுடைய மனம் உடைந்து போகும். ஒரு செல்வந்தருக்கு முன்னால் என்ன செய்ய, ஒரு செல்வந்தர் என்ன செய்கிறார், ஒரு ஏழைக்கு முன்னால் தன்னுடைய செல்வத்தை பற்றி பேசினார் என்றால், கதைத்தார் என்றால், அந்த ஏழை நினைப்பால் எனக்கு இருப்பதற்கு இடமே இல்லையே, அன்றாடம் சாப்பிட்டு கூட வழி இல்லையே, இந்த சந்தர்ப்பத்தில் இவர் இவருடைய பொருளாதாரத்தை, இவருடைய வீட்டை, இவருடைய வாகனத்தை, இவர் உண்ணுகின்ற உணவை பற்றி பேசுகிறார் என்று அந்த ஏழையுடைய மனம் கவலைப்படும். அந்த கவலையை கூட இஸ்லாம் விரும்பவில்லை. அதனால் நல்ல வார்த்தைகளை பேசுமாறு இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா ஃபிரௌனிடத்திலே இரண்டு நபிமார்களை அனுப்பினான். அந்த இரண்டு நபிமார்களுக்கும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அந்த இரண்டு நபிமார்களும் ஃபிரௌனோடு நல்ல முறையிலே கதைக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது ஹபா இலா ஃபிரௌன், நீங்க இரண்டு பேரும் ஃபிரௌன்ட போங்க, இன்னஹு தகா, அந்த ஃபிரௌன் ஹக்கு பாத்தில் தெரியாம வாழ்றான், நல்லது கெட்டது தெரியாம வாழ்றான். எனவே நீங்க ரெண்டு பேரும் போய் எப்படி தெரியுமா அவனோட கதைக்கணும். ஃபகூலா லஹு கவுலன் லையினா, நீங்க இரண்டு பேரும் போய் அவரோடு சாஃப்டாக கதையுங்க, மிருதுவாக கதையுங்க. ஃபிரௌனோடு நீங்க கதைக்கின்ற போது சொப்டாக மிருதுவாக கையுங்க என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன்ல இரண்டு நபிமார்களுக்கு புத்திமதி சொல்கிறான். இஸ்லாத்துக்கு எதிரானவன் தானே, ஒரு கடுங்கோலன் தானே, இஸ்லாத்தை விட்டு இல்லாதவன் தானே, அவனுக்கு எப்படியும் கமெண்ட் பண்ணலாம், எப்படியும் எழுதலாம் என்ற நிலைப்பாட்டில் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல வாழ முடியாது. நீங்க நல்ல முறையில கவுலன் லையினா சொப்டாக பேசினா என்ன தெரியுமா நடக்கும், அந்த ஃபிரௌன் படிப்பினை பெறுவான், அந்த ஃபிரௌன் படிப்பினை பெறுவான். எப்படி படிப்பினை பெறுவான்? முஸ்லீம்களுடைய நாவால நல்லதுதான் வரும். அவர்கள் அநியாயமாக பேச மாட்டார்கள், அநியாயமாக திட்ட மாட்டார்கள், யாருடைய மனதையும் உடைக்க மாட்டார்கள். அவ் யக்ஷா, அல்லது அல்லாஹ்வை பயப்படக்கூடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் எங்களை நாவை பக்குவப்படுத்தினோம். ரமலான் அல்லாத காலங்களில் நாவை பக்குவப்படுத்திக் கொள்வோம். இந்த நாவால உண்மையை பேசுவோம், நேர்மையை பேசுவோம், நல்லதை பேசுவோம், இரண்டு பேருக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசுவோம், பிறருக்கு நலவாக போய் சேரக்கூடிய விடயங்களை பேசுவோம். இந்த நாவால கோல் பேசக்கூடாது, இந்த நாவால புறம் பேசக்கூடாது, இந்த நாவால கெட்ட விடயங்களை பேசக்கூடாது, இந்த நாவால பொய் பேசக்கூடாது, இந்த நாவால கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டக்கூடாது, இந்த நாவால கணவன் மனைவி அந்த இல்லற வாழ்க்கையை வழியிலே போய் சொல்லக்கூடாது, இந்த நாவால் நாங்கள் அருவறுப்பான எந்த காரியத்தையும் பேசிவிடக்கூடாது. எனவே நல்ல விடயங்களை நாவால் பேசுவோம், கெட்ட விடயங்களை ஒற்றுமைகள நாவரமல்லான் அல்லாத காலங்களிலும் பாதுகாத்துக் கொள்வோம். அடுத்தது நாலாவது வகை பக்குவம் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு பொருளாதாரங்களை தந்திருக்கிறான், சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான். இந்த சொத்து செல்வத்தை நாம் ரமலானுடைய காலத்தில் எப்படி தான தர்மம் கொடுத்து பாதுகாத்தோமோ, ரமலான் அல்லாத காலங்களிலும் இந்த அமல் எங்களுடைய வாழ்க்கையில வரணும். ரமலானுடைய காலத்தில் மாத்திரமல்ல சதக்கா கொடுப்பது, ரமலானுடைய காலத்தில் சதக்கா கொடுத்து அதிகமான நன்மை கிடைக்கும். ரமலான் அல்லாத காலங்களிலும் அதிகமாக தர்மம் கொடுக்கணும். பணம் இரண்டு காலோட வரும், பல காலோடு போயிடும். பணம் என்கிட்ட இருந்தா நான் பணக்காரன், பணம் என்கிட்ட இல்லையா நான் ஏழை, பணத்தை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறேனா நான் கொடையாளி, பணத்தை நான் இன்னொருத்தருக்கு வாங்குறேனா நான் கடனாளி, பணம் இருக்குது நான் செலவழிக்க இல்லையா நான் கஞ்சன், பணத்தின் மீது நான் அதிகமாக ஆசை வைக்கிறேனா நான் பேராசை பிடித்தவன். எனவே பணம் இருக்குது ஒரு மனிதனை பல கோணத்துல மாத்திரம் பணத்தை கண்டு நாம் யாரும் மாறிவிடக் கூடாது. பணம் வர வர ஒரு மனிதன் தாழ்ந்து போகணும், ஏழை எளிய மக்களை பார்க்க வேணும். அப்போதுதான் அல்லாஹ் அந்த பணத்தின் மூலமாக அல்லாஹுடைய நியமத் எங்களுக்கு நியமத்தாக வழங்கும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில அமல்கள் இந்த உலகத்துல விடுபட்டா மிகப்பெரிய கவலை வராது, ஆனா சதகாவுடைய அமல் விடுபட்டா சாதாரணமான கவலை அல்ல. சக்கராத்துல இருந்து மறுமையில இருந்து சுவர்க்கம் சென்றாலும் கவலை, நரகம் சென்றாலும் கவலை வரும். அப்படியான பெருமதியான ஒரு அமல் தான் சதகாவுடைய அமல், பொருளாதாரங்களால் செய்யக்கூடிய அமல். ரமலானுடைய காலத்துல அமல் செய்தோம், இந்த அமல ரமலான் அல்லாத காலங்களில் செய்வோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சதக்கா இருக்கிற ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்கின்ற போது தானம் தர்ம கொடுக்காம வாழ்ந்தா சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான். وَأَنفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّكَ وَأَكُمْ مِنَ الصَّالِحِينَ. الله பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹ் தந்த ஆயுள்ல, அல்லாஹ் தந்த ஆயுள்ல உங்களுக்கு தந்திருக்கிற ரிஸ்க்கு மூலமாக நீங்க கொடுத்து தர்மம் கொடுத்து கொள்ளுங்க, நீங்க தர்மம் கொடுத்து நன்மைகளை தேடிக் கொள்ளுங்க. நல்லா சொல்லிட்டு சக்கராத்துரிய சந்தர்ப்பம் வந்தா ஒரு மனிதன் அவகாசம் கேட்பான், தர்மம் கொடுப்பதற்காக, தர்மம் கொடுத்து நல்லவர்கள் பட்டியலில் சேர்ந்து விட்டு வருவதற்காக. அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கும் அவகாசம் கொடுக்க மாட்டான். இந்த உலகத்துல அல்லாஹ் எண்ணி கொடுத்த மூச்சுகள் முடிந்து விட்டால், அல்லாஹ் அந்த உலகத்துல போட்ட ஆகாரம் முடிந்து விட்டால், அதுக்கு பின்னால இங்க எங்களுக்கு வாழ்க்கை இல்ல, அதுக்கு பின்னால மறுமையுடைய வாழ்க்கை தான் ஆரம்பமாகும். அந்த சக்கராத்துரிய சந்தர்ப்பத்தில் மனிதன் கவலையோட இந்த உலகத்தை விட்டு பிரிவான், பிரிந்ததுக்கு பின்னால மறுமையிலையும் கவலைப்படுவான். மறுமையில அந்த மனிதன் கவலைப்படுவான், என்னுடைய பொருளாதாரம் எனக்கு பிரயோஜனம் தரலையே, என்ன விட்டு தூரமாகிட்டே, என்னுடைய ஆட்சி அதிகாரம் எனக்கு ஒன்றும் செய்யலையே, என்ன விட்டு தூரமாகிட்டே, கண்ணுக்குரிய உரிமை இல்ல, மனைவிக்குரிய உரிமை இல்ல, குடும்பத்துக்குரிய உரிமை இல்ல, ஊருக்குரிய உரிமை இல்ல, குடும்பங்களை துறவுகளை ஒன்றையும் பார்க்காம இந்த தொழிலுக்காக ஒன்றே இரவு பகலாக கஷ்டப்பட்ட இந்த மனிதன் மறுமையில புலம்புவான், என்னுடைய பொருளாதாரம் எனக்கு ஒன்றுமே செய்ய இல்லையே என்று மறுமையில மனிதன் கவலைப்படுவான். இதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தின் மூலமாக தான தர்மம் கொடுக்காமல் வாழ்ந்தால், மற்றவர்களை சந்தோஷப்படுத்தாமல் வாழ்ந்தால் மறுமையிலையும் போனால் கவலைப்படுவான். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு கவலை அல்லாஹ் சொல்கிறான், சுவர்க்கம் சென்றால் ஒரு கவலை வரும், நாங்க அதிகமாக தர்மம் கொடுத்திருக்க கூடாதா, அதிகமாக மற்றவர்களை வாழ வைத்திருக்க கூடாதா, ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துளைத்திருக்க கூடாதா என்ற ஒரு கவலை சுவர்க்க போனாலும் இருக்கும். ஏன்றால் அந்த அளவு அல்லாஹ் சதக்கா கொடுக்கக்கூடியதற்கு அந்தத்தை கூட்டுகிறான். நோம்பு நோற்றா எப்படி அல்லாஹ் ரையான் என்ற வாயலால் எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புறானோ, அதே போல சதக்கா கொடுக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நாளைய மறுமையில பாபு சதக்கா சதக்காவுடைய வாயிலால அல்லாஹ் அவர்களை சுவர்க்கம் அனுப்புறான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல பல உரையாடல்கள் சொல்கிறான். அல்லாஹுக்கும் நபிமார்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹுக்கும் வானவர்களுக்கும் இடையிலான உரையாடல், அல்லாஹுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான உரையாடல், இது போன்ற ஒரு உரையாடல் அல்லாஹ் சொல்லுகொண்டான். சூரக்கவாதிகள் நரகவாதிகள் நாளே வறுமை நாளே பேசிக் கொள்வார்கள். நாளைய கியாமத்துடைய நாளையில நரகம் சென்றவர்களை பார்த்து சுவர்க்கத்திலே இருக்கின்ற அந்த ஸ்ரீதேவிகள் சக்கரன நரகத்திலே கருகிக் கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து கேட்பார்கள், உங்களை சக்கரன நரகத்திலே நுழைவித்தது எது என்று கேட்பார்கள். ஒரு கேள்வியைத்தான் சுவர்க்கவாதிகள் கேட்பார்கள், அந்த நரகவாதிகள் நான்கு பதில்களை சொல்லுவார்கள். முதலாவது சொல்வார்கள், காலூலம் நகுமினல் முசல்லீன், இந்த உலகத்துல நாங்க தொலை இல்ல, தொலா இல்லாத காரணத்தால் தொழுகையை நிறைவேற்றில்லாத காரணத்தால் அல்லாஹ் என்னை இந்த சக்கர் என்ற நரகத்தில் போட்டிருக்கிறான் என்று சொல்வார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லவே, ஏனைய நரகம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சக்கர் என்ற நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகின்ற அளவுக்கு கொடிய பயங்கரமான ஒரு நரகம் தான் சக்கர் நரகம். சக்கர் என்ற நரகத்தில் தர்மம் கொடுக்காதவர் இருப்பார்கள், தொழுகையை நிறைவேற்றாத மக்கள் இருப்பார்கள், கால நேரத்தை வீணாக்கிய மக்கள் இருப்பார்கள். எனவே யாரும் அந்த மறுமையில் அப்படியான கைசேத்துக்கு ஆகிவிடக் கூடாது. முதலாவது பதில் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த உலகத்தில் தொழுகையாளியாக இல்ல, அதனால அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தில் போட்டிருக்கிறான் என்று சொல்வார்கள். இரண்டாவது சொல்வார்கள், அதாவது முதலாவது நாங்கள் தொலை இல்லை, நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க இல்லை, ஏழை எளிய மக்களை வாழ வைக்கவில்லை என்று சொல்வார்கள். இரண்டாவது தர்மம் கொடுக்காத காரணத்தால், உணவு கொடுக்காத காரணத்தால், உணவு கொடுக்காமல் இருந்த காரணத்தால் அல்லாஹ் எங்களை சக்கர் என்ற நரகத்திலே போட்டிருக்கிறான் என்று சொல்வார்கள். மூன்றாவது சொல்வார்கள், நேரத்தை வீணடிப்போர் சேர்ந்து நாங்களும் எங்கள நேரத்தை வீணாக்கி நேரம் நல்ல வழியில கழியல, நோம்பு வந்துச்சு நோம்பு நோற்று எங்க நேரம் கழியல, குர்ஆன் திலாவத்துல கழியல, தொழுகையில கழியல, தான தர்மம் கொடுத்து கழியல, எங்க நேரம் வீணாக கழிஞ்சிச்சு. இதனால நாளைய மறுமை நாள்ல நாங்க கை செய்தப்படுவோம், எங்களை கால நேரத்தை வீணாக்கினோம், இதனால நரகத்துல இருக்கிறோம் என்று நரகவாதிகள் சொல்லுவார்கள். நான்காவது சக்கர என்ற நரகத்துக்கு சென்றவர்கள் சொல்லுவார்கள், நாங்க மறுமையினால பொய்ப்பிச்சு கொண்டிருந்தோம், சுவர்க்கமா நரகமா அது எப்ப நடக்கும், எப்ப கேள்விகளை கேட்கிற சிராத்து பாலமா இதெல்லாம் எப்பண்டு, நாளைய மறுமையினால பொய்ப்பிச்சு கொண்டே இருந்தோம். இதனால அல்லாஹ் இப்படிப்பட்ட தண்டனைய இப்படிப்பட்ட நரகத்தில் அல்லாஹ் எங்களை போட்டிருக்கிறான் என்று நாளைய மறுமையினால இந்த மனிதர் கவலைப்படுவார்கள். எதை சொல்ல வருகிறேன் என்றால், சதக்கா கொடுக்காமல் இந்த உலகத்துல வாழ்ந்தா, தானம் தர்மம் கொடுக்காம வாழ்ந்தா சக்கராத்திலையும் கவலை, அதே போல மறுமையிலையும் கவலை, நரகம் சென்றாலும் கவலை, சுவர்க்கம் சென்றால் ஒரு கவலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். தர்மம் கொடுக்காம வாழ்ந்தால சுவர்க்கம் சென்றவர்கள் கவலைப்படுவ அதிகமாக கொடுத்திருக்க கூடாதா, நரகம் சென்றவர்கள் கவலைப்படுவார்கள் நான் உணவு கொடுக்க இல்லையே அதனால இன்றைக்கு சக்கர நரகத்தில் இருக்கிறேன் என்று கவலைப்படுவார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரங்களை பாதுகாக்க மிகச் சிறந்த வழி சதக்காவும் ஜக்காத்தும் தான். சதக்காவும் ஜக்காத்தும் இருக்குது எங்கட பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்குது. அந்த வகையில கண்ணியமானவர்களே, முடியுமான அளவு நீங்கள் தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பான். ஒரு முதலாளி இருக்கிறார வச்சுக்கொள்வோம், அந்த முதலாளிக்கு கீழே அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும் வேலை செய்யறாங்க வச்சுக்கொள்வோம், அந்த முதலாளியுடைய வாழ்க்கையில சதக்கா ஜக்காத் இல்லண்டா, யாருடைய பொருளாதாரம் அதிகமா இருக்குதோ அவங்க வருட வருட கணக்கை பார்த்து ஜக்காத்தை கொடுத்துக் கொள்ளணும், யாருடைய பொருளாதாரம் குறைவாக இருக்குதோ அங்கு தான தர்மங்களை கொடுத்து அவருடைய பொருளாதாரங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, யாருடைய பொருளாதாரங்கள்ல சதக்காவும் ஜக்காத்தும் இல்லையோ அந்த முதலாளிக்கு நிறைய மக்கள் வேலை செய்வார்கள், அந்த முதலாளியுடைய வாழ்க்கையில சதக்கா இல்லண்டா ஜக்காத் இல்லண்டா, அந்த பரம்பரைய அந்த சொத்தை அல்லாஹ் ஒரு பரம்பரையோடு அளிச்சிருவான். தகப்ப செஞ்ச தொழில் மகனுக்கு கிடைக்காது, மகன் இன்னொத்த போய் வேலை செய்வார். ஏன் கண்ணியமானவர்களே, இந்த தான தர்மம் கொடுக்காத்தால அல்லாஹ் அந்த சொத்து செல்வத்தை ஒரு பரம்பரை அளிச்சிருவான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறிப்பாக ஒரு விடயத்தை நான் நினைவுபடுத்துறேன். ரமலானுடைய காலம், எங்கட பள்ளியில வேலை செய்யக்கூடிய அதரத்துமார் மார் பள்ளி ஊரிய விதத்துல அதிகமாக எல்லாரும் கவனம் செலுத்துங்க. இந்த பயான வேலையிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பான நேயர்களே, நான் எல்லாரிடத்திலும் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன், பள்ளியில கடமை செய்யக்கூடியவர்கள், பள்ளி ஊழியர்கள், அல்லாஹுடைய விருந்தாளிகள், அவருடைய விடயத்துல உங்களால முடியுமான கவனிப்புகள் இந்த ரமலானுடைய காலத்துல செய்து கொள்ளுங்க. உங்களுடைய சதக்காக்கள் ஒரு பகுதியை அவர்களுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்க. சென்ற வருடங்கள் அதிகமாக அவர்களுக்கு தர்மம் கொடுப்படையில்லை, அதனால இந்த வருடம் உங்களால முடிந்த தர்மங்களை அவர்கள் கொடுத்துக் கொள்ளுங்க. பல சிரமங்களோடு தான் அவர்கள் பள்ளிகளில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஹதரத்தை எடுத்துக்கொண்டா, அல்லது ஒரு முஅதீன் எடுத்துக்கொண்டா, அல்லது பள்ளி ஊழியர் எடுத்துக்கொண்டா, 25 நாள் பள்ளியில கடமை செய்யறாரு, 5 நாள் தான் வீட்டுக்கு போறாரு. 5 நாள் வீட்டுக்கு போனா மனைவியை பார்க்கவா, தன்னுடைய பிள்ளைய பார்க்கவா, தன்னுடைய சொந்தத்தை பார்க்கவா, எவ்வளவு வேலைகளை அந்த 5 நாள்ல அவர் செய்யணும். அதே போல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு அவர் கடமை செய்யக்கூடிய ஊர்ல ஓதி கொடுக்கிறார், ஆனா ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறார், என்னுடைய பிள்ளைக்கு ஓதி கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே என்று. எனவே அந்த இயக்கத்தோடு வாழக்கூடிய அந்த பள்ளி ஊழியருடைய விடயத்தில் எங்களால் முடியுமான தான தர்மங்களை கொடுத்து கொடுங்க. நாங்க யாரும் நினைக்க கூடாது தர்மம் கொடுக்கும் போது எங்களோட பொருளாதாரம் குறைவதாக. எங்களோட பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான், எங்களோட பொருளாதாரத்தை அல்லாஹ் பெருக்கிறான். நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு தர்மமும் நாளைய மறுமைக்கு அது டிபாசிட் தான், அது வீணாகுவது கிடையாது. அந்த தர்மத்தால அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் அளவுகளை தருகிறான், மறுமையிலையும் அல்லாஹ் ஏராளமான பல மடங்கு கூலியை தருகிறான். எனவே அதிகமாக தான தர்மங்களை கொடுத்து கொள்ளுங்க. அதே போன்று நாங்க ஒரு முதலாளியா இருந்தா, எங்களை செஞ்சு கொண்டிருந்தா, அல்லது எங்களை தோட்டம் துறவு இருந்தா, எங்களை வேலை செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அல்லது எங்களை வாகனங்களை டிரைவர் மாதிரி இருப்பாங்க, அல்லது எங்களுக்கு கீழே எத்தனையோ வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பார்கள். முடியுமான தர்மங்களை இந்த ரமலானுடைய காலங்களில் நீங்க கொடுத்து கொள்ளுங்க. ஏனென்றா வேற அந்நிய கம்பெனிகள் கூட வருடத்துல ஒரு நாள் போனஸ் வச்சிருக்கிறாங்க, வருடத்துல ஒரு மாதம் போனஸ் கொடுக்கக்கூடிய நாளை வச்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நாம் ரமலானுடைய காலத்தில் அதிகமாக தர்மம் கொடுப்போம். நிச்சயமாக நாம் வாழ வரையில மற்றவர்களை வாழ வைக்க வந்தவர்கள். நாங்க கபருக்கு போனாலும் ஒவ்வொரு நாளும் எங்கட கபருக்கு நன்மைகள் வர வேணும். எனவே கண்ணியமானவர்களை அதிகமாக தான தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்க. ரமலானுடைய காலத்தில் கொடுக்கக்கூடிய தான தர்மத்துக்கு எல்லாம் பல மடங்கு கூலிகளை வச்சிருக்கிறான். என அதிகமாக இந்த காலத்தில் தர்மத்தை கொடுத்துக் கொள்ளுங்க என்று வேண்டியவனாக. அடுத்த விடயம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லைலத்துல் கத்ர் முக்கியமான ஒரு இரவு இந்த கடைசி பகுதியில் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 4-5 நாட்களை யாரும் வீணாக்கி விடாதீங்க. இதை பெருமதியாக கழித்துக் கொள்ளுங்க. லைலத்துல் கத்ர் இருக்குது, அது ஒரு பெருமதியான நாள். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர், அந்த கத்ருடைய இரவு இருக்குது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்த இரவு. எந்த இரவுல குர்ஆன் இறங்கிச்சோ அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. எந்த யாரு குர்ஆனை சுமந்து கொண்டாரோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நபிமார்களின் தலைவராக ஆனார்கள். அது மாத்திரமல்ல, எந்த வானவர் குர்ஆனை சுமந்து கொண்டு வந்தாரோ அந்த வானவர் மலக்குமார்களின் தலைவராக ஆனார்கள். அதே போன்று எந்த மாதத்திலே குர்ஆன் இறங்கிச்சோ அந்த மாதம் ஏனைய எல்லா மாதங்களை விட சிறந்த மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எந்த உம்மத்தின் குர்ஆனை சுமந்து கொண்டுச்சோ இந்த உம்மத்தை முஹம்மதியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய உம்மத்துகளை விட சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடைசி பகுதியில் வரக்கூடிய அந்த லைலத்துல் கத்ரை அடைவதற்காக அதிகமாக முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்படை நாட்கள் 21, 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படை நாட்கள்ல லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வுக்குரிய கூலியை தருவான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ர் இன்ன இரவுன்னு நான் வழங்கிக் கொண்டா அந்த இரவுல என்ன துவா அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டும் நாயகமே எனக்கு சொல்லித்தாங்கன்னு துவாவை கேட்டார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருமதியான துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்மா இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃவு ஃபௌஃபு அன்னி. முக்கியமான ஒரு துவா, அல்லாஹும்மா இன்னக்க அஃபுவுன், இறைவா நிச்சயமாக நீ மன்னிக்க கூடிய ரப்பு. துஹிப்புல் அஃவுவ, மன்னிப்பை நீ விரும்புகிறாய். அடியார்கள் கண்ணீர் வடிப்பதை நீ விரும்புகிறாய். அடியார்களிடத்திலே கையேந்துவதை நீ விரும்புகிறாய். அடியார்கள் தாங்கள் செய்த தப்பு தவறுகளை உன்னிடத்திலே முறையிட்டு திருந்துவதை நீ விரும்புகின்றாய். பாப்பு அண்ணி, இறைவா என்னை மன்னித்துக் கொள்வாயாக, உன்னுடைய மன்னிப்பிலே என்னை சூழ்ந்து கொள்வாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இந்த துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய காலங்களில் இன்னும் எஞ்சியிருக்கிற சில நாட்கள், இந்த நாட்களில் அதிகமாக இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்க. பகல்ல இரவுல எல்லா நேரங்களையும் துவா ஒதுக்கொள்ளுங்க. அல்லாஹ் நிச்சயமாக எங்களை மன்னிப்ப பெற்ற கூட்டத்தில், எங்களோட பாவ மன்னிப்ப அல்லாஹ் மன்னித்த கூட்டத்தில், அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்தில், அது மாத்திரமல்ல நாளைய மறுமையினால சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்துக் கொள்வான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கடைசி பகுதியில் அதிகமாக அமல் செய்து கொள்ளுங்க. எங்களால முடியுமான தான தர்மங்களை கொடுத்துக் கொள்ளுங்க. எங்களால முடியுமான தஸ்பீஹ்களை அவுராதுகளை சொல்லிக் கொள்ளுங்க. முடியுமான அளவு குர்ஆன் திலாவத்துகளில் ஈடுபடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் இந்த கடைசி 10 நாள் அதாவது இன்னும் எஞ்சி இருக்கிற நாள் சிரமம் எடுத்து செய்யக்கூடிய அமல்களால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த 10 நாட்கள்ல ஒரு நாள் லைலத்துல் கத்ர் வைத்திருக்கிறான். செய்தால், 10 நாள் சிரமம் எடுத்து நாம் அமல் செய்தால், நிச்சயமாக அந்த 10 நாள் இருக்கிற ஒரு நாளின் பரக்கத்தால் 83 வருடங்கள் இபாதத் செய்ததா கூலியை தருகிறான். லைலத்துல் கத்ர் அந்த கதருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொல்லியிருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட கண்ணியமான அந்த இரவை அடைந்து போவதற்காக நாம் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவான். அடுத்த விடயம் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லியார்களே, லைலத்துல் கத்ரை அடைவதற்காக முயற்சி எடுப்பதை போல மிக முக்கியமாக இறுதியாக ஒரு விடயம், அதாவது எங்களுக்கு பெருநாள் வர இருக்கிறது. வர இருக்கின்ற பெருநாள் ஏனைய காலங்களில் உள்ள பெருநாளை போல அல்ல. இந்த பெருநாள் நாங்கள் ஆடம்பரம் இல்லாமல் மிகவும் அமைதியான முறையிலே கொண்டாட வேண்டிய பெருநாளாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இலங்கையிலே கோவிட் 19 மூன்றாவது தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இலங்கையில் உள்ள மக்கள் இன்று பீதியோடும் பயத்தோடும் காலத்தை கழிக்கக்கூடிய நிலைமை. பயணம் போனாலும் ஒரு பயத்தோடோ, வெளியே வந்தாலும் ஒரு பயத்தோடோ, பள்ளிக்குள்ள கூட வந்து கொள்ளையலாத நிலை. 25 பேருக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஜும்மாக்கள் கூட நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலை, கூட்டு அமல்கள் கூட நிறுத்தப்பட்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய தருவாயில் தான் நாங்கள் பெருநாளை அடையிருக்கிறோம். எனவே இந்த பெருநாளை நல்ல ஒரு பெருநாளாக நீங்கள் வீட்டோடு ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளோடு உங்கள் குடும்பத்தோடு இந்த பெருநாளை ஆக்கிக் கொள்ளுங்கள். வெளி பயணங்கள் போறது, ட்ரிப் போறது, இவைகளை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான கடமை, நாட்டுக்கு விசுவாசம் உள்ள மக்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். நாடு ஒரு சட்டத்தை போடுகிறது என்றால், இலங்கையினுடைய கலாச்சார சபை ஒரு சட்டத்தை எங்களுக்கு சொல்லுதென்றால், அதே போன்று இலங்கையின் சுகாதார பிரிவு சட்டத்தொன்றை சொல்லுதென்றால், அதை நாங்கள் கடைபிடித்து நடக்க வேண்டும். அது எங்களுடைய நலவுக்காகத்தான் அந்த சட்டம் போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலத்தில் மிக முக்கியமாக இந்த பெருநாளுடைய தினங்கள்ல கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருநாளுடைய தினத்தில மிக முக்கியமாக வீட்டோடு காலத்தை கழித்துக் கொள்ளுங்கள். உங்களோட பிள்ளைகளோடு காலத்தை கழித்துக் கொள்ளுங்கள். அதில் மிக முக்கியமாக உங்களோட பெற்றார் வீட்டில் இருப்பாங்க. பெற்றாருடைய அன்போடு வாழ்ந்து கொள்ளுங்க. பெற்றாருடைய அன்பு இல்லாம, பெற்றாருடைய துவா இல்லாம, பெற்றோருடைய அந்த அன்புக்கு நீங்க ஆளாகாம நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பை ஒரு காலமும் அடைந்து கொள்ள முடியாது. பெற்றோரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. இந்த பெருநாள் எங்கட பெற்றோரை பார்ப்பதற்குரிய பெருநாளாக ஆக்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க அவங்களுடைய பெற்றோரை தரிசிங்க, அவங்களோட துவாக்களை பெற்றுக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, வரக்கூடிய பெருநாளுடைய தினத்துல உங்களோட பெற்றோருடைய மனதை குளிர வைங்க. உங்களோட தாய் தாப்பட்ட கேளுங்க, என்னுடைய தந்தையே, என்னுடைய தாயே, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்குது என்று கேளுங்க. விருப்பமான உணவுகளை வாங்கி கொடுங்க, விருப்பமான உடுப்புகளை வாங்கி கொடுங்க. அவங்களோட நாவால துவாவை பெற்றுக் கொள்ளுங்க. நிச்சயமாக நீங்க ரமலான்ல ஏதாவது ஒன்று அடைஞ்ச ரமலானாக நிச்சயமாக அந்த ரமலான் இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய விடயத்துல யாரும் அதாவது பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது. பெற்றோர்களை நாங்கள் வீட்டில் வச்சு பாக்குறோமா, அதை யாரும் சிரமமாக எடுத்துக் கொள்ளாதீங்க. அதை ஒரு பாக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களை ஏராளமான சிறப்புகளை சொல்லித் தந்தார்கள். அறிஞர்கள் கூட சொல்லுவார்கள், பிர்ருல் வாலிதைன் தீனுன் வதைன். பெற்றோர்களை பார்ப்பதற்குதே ஒன்று மார்க்க மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாங்கள் பெற்றோரை பார்க்கிறோம். இன்னொன்று தைன் கடன். அதாவது எங்களை எப்படி பெற்றோர் அழகா பார்த்தாங்களோ வளர்த்தாங்களோ, அதே போல நாங்களும் அதற்கு கடனாக பகரமாக அவர்களை நல்ல முறையிலே பார்க்க வேண்டும். நாங்க எங்கட பெற்றோரை பார்க்க இல்லையா, நாங்க எங்கட பெற்றோரை நல்ல முறையில கவனிக்க இல்லையா, கூலிக்கு ஆள் கொடுத்து பார்க்கிறோமா? நிச்சயமாக ஒரு காலம் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களையும் கூலிக்கு ஆள் கொடுத்துதான் பார்ப்பார்கள். ஒரு காலம் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுக்கு இதைத்தான் செய்வார்கள். நாங்கள் பெற்றோருக்கு உதைக்கிறோமா, பெற்றோருடைய மனதை உடைக்கிறோமா? நிச்சயமாக ஒரு காலம் எங்களுடைய பிள்ளையும் இதைத்தான் செய்யும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பானவர்களே, பெற்றோருடைய அன்போடு வாழ்ந்து கொள்ளுங்கள். பெற்றோருடைய மனதை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுங்கள். வரக்கூடிய பெருநாளுடைய தினத்திலே உங்களுடைய பெற்றோர் எதை விரும்புகின்றார்களோ அதை அவர்களுக்கு செய்து கொடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பரக்கத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய சந்தோஷம் உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ் அவங்களுடைய துவாவை கபூல் செய்ய வேண்டுமா? நீங்க பெற்றோரோடு அன்பாக நடந்து கொள்ளுங்க. அன்பான அல்லாஹுவே நல்லடியார்களே, சில பாவங்கள் இந்த உலகத்துல நடந்தா அதற்குரிய தண்டனை அல்லாஹ் மறுமையில வச்சிருக்கிறான். ஆனா இன்னும் சில பாவங்கள் இந்த உலகத்துல நடந்தா அதற்குரிய தண்டனை அல்லாஹ் உலகத்திலேயும் வச்சிருக்கிறான், மறுமையிலேயும் வச்சிருக்கிறான். உலகத்திலையும் கிடைக்கிற தண்டனை, மறுமையிலையும் கிடைக்கிற தண்டனைக்குரிய ஒரு பாவம் தான் பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய பாவம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்கள் சில செய்திகளை சோசியல் மீடியால பாக்குறோம். சில பிள்ளைகள் பெற்றோரை உதைக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். சில பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை வீட்டை விட்டு வெளியில போட்டு கதவை மூடுற காட்சிகளை பார்க்கிறோம். இப்படி யாரும் இஸ்லாமிய உறவுகள் மாத்திரமல்ல, இஸ்லாம் அல்லாத ஏனைய உறவுகளும் யாரும் இந்த மாதிரி காரியங்களை செய்து விடாதீர்கள். இதற்குரிய தண்டனையாக அல்லாஹ் இந்த உலகத்திலேயே எங்களை சோதித்து விடுவான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பான பிள்ளைகளே, இந்த பயானை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரிகளே, கெஞ்சி கேட்கிறேன், யாருக்கெல்லாம் பெற்றோர் கிடைத்திருக்கிறார்களோ அந்த பெற்றோரை பாக்கியமாக கிடைத்துக் கொள்ளுங்கள், பாக்கியமாக பார்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் பெற்றோர் இல்லையோ, கபராளிகளாக இருக்கிறாங்களோ, அந்த பெற்றோருடைய கபர்ல நன்மைகள் அனுப்பி வைப்பதற்காக, அந்த பெற்றோருடைய கபருக்கு நலவுகள் போய் சேருவதற்காக உங்களால் முடியுமான நலவுகளை செய்து அனுப்புங்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தை மௌத்தாகிவிட்டார், என்னுடைய தந்தை மௌத்தாகிவிட்டார், என்னுடைய தந்தை இந்த உலகத்தில் சில பொருளாதாரங்களை விட்டு சென்றார். எனவே என்னுடைய தந்தையுடைய பேர்ல நான் தர்மம் கொடுத்தா அது என்னுடைய தந்தைக்கு போய் சேருமா நாயகமே என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்து கேட்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க கொடுங்க, அது உங்களுடைய தகப்பனுடைய கபருக்கு போகும் என்றார்கள். எனவே அன்பானவர்களே, எங்கள்கிட்ட இருந்து ஒரு துவா உண்டு வராதா, எங்கள்கிட்ட இருந்து ஒரு சதக்கா உண்டு வராதா, என்னுடைய பிள்ளை எனக்கு ஒரு துவா செய்து அனுப்ப மாட்டானா என்று கபராளிகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கபராளிகள் கவலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த ரமலானை அவர்களை நரகிலே இருந்து விடுதலை செய்த ரமலானாக ஆக்குவதற்கு அதிகமாக முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மீண்டும் மீண்டும் நான் இரக்கமாக உங்களிடத்திலே கேட்டுக் கொள்கிறேன், எங்களுடைய குழந்தைகள், அதாவது எப்படி நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை இரக்கமாக அன்பாக பார்க்கிறோமோ அதே போன்றுதான் நாளைய மறுமை நாளிலே நிச்சயமாக அல்லாஹ் அதை கொண்டு எங்களுக்கு சிறப்பை தருவான். எனவே இந்த குழந்தைகளுடைய விடயத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வோம், பெற்றோருடைய விடயத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், நரக விடுதலையை பெற்ற ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், சுவர்க்கத்துக்கு நாம் சென்ற ரமலானாக இந்த ரமலானை ஆக்கி தருவாயாக. செய்கின்ற எல்லா அமல்களையும் நாளைய மறுமை எங்களை மீதானுக்கு தந்துருவாயாக. இந்த துவாவை தரிப்பிரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆகிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.